கர்மண்யகர்மயப்பசேதகர்மண்யகர்மயஹ சபுத்திமான் மனுஷ்யோ சோதயத் தத்ரஸ்ய கர்மக்ருத். அஷ்டாதசோயம் ஸ்லோகஃ பகவத்கீதா சதுர்த்தே அத்யாயே. அத்ர சாதுர்வர்ணி சிருஷ்டே அனந்தரம் சாதுர்வர்ணி சிருஷ்டே கர்த்தாவ்யஹம் அகர்த்தாவ்யஹம் இது வேத சமாசாய. யஹ பராபிபந்திரஹிததையா கர்ம கரோதி சஹ ந பத்ரோ பவதி இத்யுக்தம் பகவத. அனேனைவ பிரகாரேண பூர்வே ராஜானஹ யது பிரபுதயஹ கர்ம ஈஸ்வரார்ப்பண புத்தியா குருவந்தஹ ஆசன் இதி உத்தம் சைஹி. தத்ர ஏதாச கர்மணஹ அகர்மணஹ விகர்மணஹ அபி தத்துவம் ஞாதவ்யம் எஸ்ய ஞானேன அசுபாத் மோட்சணம் பவிஷ்யதி இத்யுக்தம். தத்ர அசுபாத் மோட்சண பேதுஹு இதம் ஞானம் தத் ஞானம் உச்யதே கர்மண்ய கர்மயப்பசே இதி. அஸ்ய ஸ்லோகஸ்ய அர்த்தஹ சித்தாந்த ரீத்யா பிரதமதஹ பிரதிபாதிதஹ கதம் அகர்மணி ஆத்மனி யஹ கர்ம பஸ்யதி சஹ வஸ்துதஹ ந பஸ்யதி கிந்து நித்யாஜ்ஞானம் தத். ஆத்மா அகர்த்தா அபோக்தா ததாபி அஹம் பஸ்யாமி அஹம் சுணோமி இத்யாதி பிரதீதி அனுசரித்த ஆத்மனி கர்த்தத்வம் யஹ பஸ்யதி சஹ பிராந்திஜ்ஞா. தஸ்மாத் தத்ர அகர்மணி கர்மணி அகர்மயப்பச்சே ஆத்மா கர்மா இதி யத் பிரதிபாசதே தாச பிரதிபாசம் பவிஷ்யத் வஸ்துதஹ ஆத்மா அகர்மா இதி ஜ்ஞாதவ்யம். ததா யதா சரீரம் தூஷ்ணீம் பவதி ததானீம் தூஷ்ணீபாவாத் கர்ம நாஸ்தி இதி யஹ மனுதே ததா ந தத்தவ்யம் கிந்து சரீராதிஷ்யேவ கர்ம அஸ்தி இது ஜ்ஞாதவ்யம் இது பிராந்தி ஜனித விபரீத ஜான நிவிருத்தியர்த்தம் இதம் ஸ்லோகம் பிரவருத்தம் அயம் ஸ்லோக பிரவருத்த இது சமாதானம் உக்தமஸ்தி பூர்வம். அத்த கேச்சன ததா நாஸ்தி நித்ய கர்மணஹ பலாபாவாத் நித்ய கர்மணி அகர்ம இது ஏ பசியந்தி நித்ய கர்ம அகரணே பிரத்யவாய ரூப ஃபல சத்வாத் அகரணே அகர்மணி கர்ம எப்பசியதி சஹ முக்தோ பவதி இது தைஹி உத்தமஸ்தி. ததா ச கிம் பவதி நித்ய கர்ம அகரணேன பிரத்யவாய சத்வாத் அகரணம் அகர்ம தத்ர பிரத்யவாய ரூப பல சத்வாத் கர்ம இது திரஷ்டவ்யம். நித்ய கர்ம கரணம் கர்ம எத கிரியதே பரந்து தஸ்ய பலாபாவாத் கர்மணி அகர்ம தர்சனம் இது அஸ்ய ஸ்லோகஸ்ய அர்த்தஹ இது தைஹி உத்தமஸ்தி. தானீம் கிம் பவதி உத்தரபாதே உக்த அம்சாஹ ந லகந்தி சபுத்திமான் மனுஷேது சயுக்தா சகாக்கிருத்த கர்ம கிருத் இது ஏதத் சர்வம் தத்ர ந சங்கச்சதே தஸ்மாத் ததா ந ஸ்வீகர்த்தவ்யம் இது சமாதானம் உக்தம். அதுனா கிம் வதந்தி கர்மணி அகர்ம தர்சனம் ந மித்யா தர்சனம் கிந்து கௌணமேவ தத் குணப்பிரயுக்தம் இது வதந்தி சாஜ குணப்பிரயுக்தத்வேபி பூர்வோக்த தோஷாஹ அவத்து திஷ்டந்தியேவ அதா ததபி ந ஸ்வீகர்த்தவ்யம் இது அதுனா உச்சதே ததேவாத்மாதே திரட்டவ்யம் கர்மண்யகர்மயப்பசே என்கிற 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஆத்மாவனுடைய தத்துவத்தை சொல்றார். ஆத்மா வஸ்துதா அகர்த்தா அபோக்தா என்று சொல்றார். ஆனால் லோகத்தில் மனுஷியாவெல்லாம் அவளுடைய ஒரு பழைய எண்ணங்களையும் பழைய அபிப்பிராயங்களையும் வைத்துக் கொண்டு அண்ணால பார்க்கிறேன், பார்க்கும் பொழுது நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் செல்லுகிறேன். இப்படிப்பட்டதான எண்ணங்களை உடைந்து அந்த நான் என்று சொன்னால் ஆத்மா ஆகையால் இங்க பார்க்கிறது கேட்கிறது என்கிற எல்லா செயல்களும் ஆத்மாவிலேயே இருக்கு என்று அவர் நினைக்கிறார். இது தப்பப்பா அப்படி நினைக்கப்படாது. ஆத்மாவில் ஒரு கர்த்தத்துவமும் இல்லை, ஆத்மா கேவலமாக இருக்கு. கர்த்தத்துவங்கள்னா சரீராதிகளையும் புலன்கள்லையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உண்மையான ஞானம் இங்கே சொல்லப்பட்டது. நமக்கு தோடுகிறது எப்படி தோடுகிறது எல்லோருக்கும் ஆத்மாவில் கர்த்தத்துவம் இருக்கா போல தோன்றது. ஏன்னா நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் கர்த்தாவாக காணப்படும் ஆத்மாவில் கர்மா இல்லை என்று அறியணும். அதே போல சரீரம் சும்மா இருக்கும் பொழுது நான் வெறுமனா இருக்கேன்னு நினைக்கிறோம், நீங்க வெறுமனா இல்லைங்கிறது சொல்லணும். ஏன்னா சரீராதிகள்ல கர்த்தத்துவம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு. ஆகையால் ஆத்மா அகர்த்தா, சரீராதிகள் தான் கர்த்தத்துவம், கர்த்தத்துவத்துடன் கூடினவை என கூடியதான உண்மையான ஞானம் நம்ம அறியணும். உண்மையான ஞானத்தை அறிந்தோமையானால் அவன் புத்திசாலி ஆவான், அவன் யோகி ஆவான், அவன் அஞ்ஞானம் போனதுனால கிருதகிருத்தியன் ஆவான். இப்படி கரெக்டா அர்த்தம் சொல்லி. ஆனா சில பேர் என்ன அர்த்தம் பண்ணியிருக்காதுக்கு முன்னால நிச்ச கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணினோமையானால் அதுக்கு பலம் இல்லை. ஆகவே நிச்ச கர்மா எனக்கூடியதான கர்மாவில் பலமில்லாததுனால அது அகர்த்தா அகர்மா என்று பார்க்கவும். நிச்ச கர்மாவை பண்ணாத போனால் அது அகர்மா பண்ணது, ஆனா அதுல பாபம் எனக்கூடியதான பலம் இருப்பதனால் அதை கர்மா என்று பார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி கர்மண்ய கர்மய பசேத் அகர்மணிஜ கர்மயா என்று யார் பார்க்கிறார்களோ சமுத்திமான் மனுஷேஷுன்னு சொல்ற. ஆனா இப்படி நித்திய கர்மாவில அகர்மாவை பார்க்க சொல்லி வேதம் சொல்லல. அதே போல நித்திய கர்மாவை பண்ணாத போனால் பாபம் வருதுங்கிற அறிவு நமக்கு நல்லதுன்றது வேதம் சொல்லல. ஆகையால் புத்திமத்துவம்னு சொல்லாது, சொல்ல முடியாது. அதோட சயுக்தான இதனால் அவன் எப்படி யோகியாகிறான்னு தெரியல. ச கிருத்ன கர்ம கருதுன்னு கிருதார்த்தனாகிறான் என்கிறதும் இதனால சொல்ல முடியாது. ஆகையால் மேல அடுத்த ரயில சொன்னதான மூணு பிரயோஜனங்களும் இங்க இல்லை. அதற்கு முன்னான ஸ்லோகத்துல அவன் பாபத்திலிருந்து அசுபத்திலிருந்து மோட்சணத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி, இந்த ஞானத்திலிருந்து அவனுக்கு அசுபத்திலிருந்து மோட்சணம்ங்கிறதும் வராது. ஆகையால் இந்த விதமாக அர்த்தம் சொல்றது சரியாயில்லைன்னு தீர்மானமா கண்டனம் பண்ணியாது. இப்ப என்ன சொல்ற, நித்திய கர்மாவில் அகர்மா என்று அறியறதோ, நித்திய கர்ம அபாவத்தை கர்மா என்று அறியறதோ, இவைகளெல்லாம் மித்யாஜானம் இல்லை, இது கவுண ஜானம், கவுனமா சொல்றது அப்படின்னு மேல சொல்ற. இந்த கவுனத்துக்கும் மித்யாத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மித்யாஜானத்தினால வரக்கூடியதான பந்தங்கள் துன்பங்கள் எல்லாமே நமக்கு வரும், இது மித்யாஜானம். கவுனம்னு சொன்னா அந்த துன்பம் இதுக்கு வராது, ஆனா அது இது மாதிரி இருக்கு என்பதான அறிவு மட்டும் இருக்கும், அதான் மித்யா. சரீரத்தை ஆத்மா என்று நாம நினைக்கிறோம், சரீரத்துல வரக்கூடியதான சுக துன்பங்கள் நமக்கு வருது. மித்யாஜானத்துல என்ன விசேஷம், ஒன்னு இன்னொன்னா தப்பிதமாக அறிந்து கொண்டிருப்பது மித்யாஜானம். ஒன்ன தப்பிதமாக அறிந்து கொள்வோமையானால் அதனால வரக்கூடியதான விளைவுகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். சரீரத்தை ஆத்மான கருதினோம், சரீரத்தில் சுபதுக்கங்கள் வந்தா அந்த சுபதுக்கங்கள் நம்மளை ஒட்டுறது, இது மித்யாஜானம். வந்து ஒன்ன என்னொன்னா நினைக்கிறது பார்த்தா அது கவுன ஜானம். வந்து ஒரு மனுஷனை பார்த்து பனமரம்னு சொன்னோம். ஏன் சார் பனமரம்னு சொன்னார், சாதாரண மனுஷால் 6 அடி இருந்தால் அவன் 6.5 அடி இருக்கான். அதை பார்த்தா அவன் பனமரம் வருது பாருங்க, பனமரம் வருமோ? ஆனால் என்ன சொல்லியிருக்கான், பனமரம் மாதிரி நீளமாக இருக்கான். கேட்கிறவனுக்கும் சொல்கிறவனுக்கும் இப்படி ஒரு யூசேஜ் இருக்கு. இதனால என்ன தெரிகிறது, பனமரமா நீளமாக இருக்கான்னு சொல்றானே தவிர அதனால ஒரு விளைவுகளும் இவனுக்கு ஒன்றும் வரலை, அதான் விஷயம். அப்படி ஒன்னு இன்னொன்னா வேற ஏதோ ஒரு குணத்தை வச்சு கம்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு கவுனம்னு பேசு. ஒண்ணு இன்னொன்னா தெரியாதனத்தினால அதுவே இது என்று நினைக்கிறாங்க, அது மித்யாஜானம். இதற்கு முன்னால மித்யாஜானம்னு சொன்னோம், அது இல்லை என்று சொல்லியாச்சு. இப்ப நித்திய கர்மாவை பலவிதத்தினால அகர்மா என்று பார்க்கிறதோ, நித்திய கர்மா அபாவத்தை கர்மா என்று நினைக்கிறதோ, இந்த ரெண்டும் கவுணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்றோம், நல்ல கர்மணி ஏத கர்ம தரிசனம், அகர்மணிவா கர்ம தரிசனம், நதன் மித்யா ஜானம், இது மித்யா ஜானம் ஆகாது. கிம் தரே கவுணம், கவுணம்னு வச்சுக்கோ, பலாபாவாபாவ நிமித்தம், பலம் இல்லாத்தனாலையும் பலம் இருக்கிறதுனாலையும், நித்திய கர்மாவுக்கு பலம் இல்லாத்தனால அதனால் அகர்மா என்று சொன்னோம். நித்திய கர்மா பாவத்துக்கு பிரத்யவாயம் எனக்கூடியதான பலம் இருப்பதனால் அது கர்மான்னு சொல்றோம். ஆகையால் அந்த குணம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு நான் கர்ம அகர்ம விஜயானாதபி கவுணாத் பலசிய அஸ்ரவணாத், இப்படி அறிந்து கொள்வதனால் ஏதாவது பலன் சொல்லியிருக்கா? நித்திய கர்மாவை கர்மா என்று கர்மா இல்லை என்று நினைக்கவும், நித்திய கர்மாவை பண்ணாதே கர்மா என்று நினைக்கவும் அப்படின்னு சொல்லியிருந்தால், அது நினைச்சால் உங்களுக்கு இப்படி தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு ஏதோ பலம் வரும்னு சொல்லியிருந்தால் அதை ஒத்துக்கலாம். ஆனால் வேதத்தில் இங்கேயும் சொல்லலை. நாதி சுருதஹானி அசுத கல்பனைய கத்தித் விசேஷா லப்தியதே, கேட்டிருக்கக்கூடியதான வேதத்தில் சொல்லியிருக்கிறத விட்டு இன்னொரு அரசர் கல்விக்கிறது பார்த்தேடா, நித்திய கர்மாவை கர்மானு வேதம் சொல்லியிருக்கு, நித்திய கர்மா பண்ணாது நித்திய அகர்மான்னு சொல்லியிருக்க வேதம். நீங்க நித்திய கர்மாவை அகர்மா என்றும் நித்திய கர்மா பாவத்தை கர்மா என்றும் நீங்க கல்விக்கிறது. வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க கல்விக்கிறது. இப்படி வேதத்துல சுருத்தமான நித்திய கர்மாவை கர்மா என்றும் நித்திய கர்மா அபாவத்தை அகர்மா என்றும் கல்பிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. நாபி ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனையா கஷ்டித் விசேஷா லப்யதே, ஒரு விசேஷமும் இல்லை. ஸ்வசத்தேனாபி சக்கியம் வக்தும் நித்திய கர்மணாம் பலம் நாஸ்தி அகரணாச்சதேஷாம் நரகபாத சாத், இப்படியே நேரம் சொல்லியிருக்கமே வேதமே, சுவாமி நித்திய கர்மாக்களுக்கு பலம் இல்லை, நித்திய கர்மாவை செய்யாத போனால் பாபம் வந்து சேரும் அப்படின்னு டைரக்டாவே சொல்லியிருக்கிறாமே. அதை விட்டுவிட்டு கர்மண்ய கர்ம எப்பத்து அகர்மண்ய கர்மயான்னு இப்படி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதான நிர்பந்தம் வேதத்துக்கு என்ன இருக்கு? நேரம் டைரக்டா நித்திய கர்மா பண்ணுங்க, ஆனால் அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நித்திய கர்மா பண்ணாத போனா உங்களுக்கு பாபம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாமோ இல்லையோ. அதை விட்டுவிட்டு இப்படி கர்மண்ய கர்ம எப்பத்து ஏன் சொல்லணும் வேதம்? அதாவது ஸ்வசப்தேனாபி சத்யம் வக்தும் நித்திய கர்மணாம் பலம் நாஸ்தி அகரணாச்சதேசாம் நரகபாத சாத் இது. தத்ர வியாஜேன பரவியாமோக கரேன, ஒரு தாக்க வச்சுட்டு மற்றவர்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பரவியாமோக கரேன கர்மண்யகபி எப்பசேத் இத்தியாஜனா கிம், இப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. தத்ர ஏவம் வியாசத்தேனேன பகவதா உக்தம் வாக்கியம், இப்படி சொல்லக்கூடியதான பகவானுடைய வாக்கியமும் லோக வியாமோகார்த்தம் இது வியக்தம் கல்பிதம் சார், ஒரு ஏமாத்துறதுக்காகத்தான் பகவான் இப்படி சொல்றார் அப்படின்னு அழு, அது தப்பு இல்லையா? அதான் ஏதத் சத்மரூபேண வாக்கியன ரட்சணீயம் வஸ்து, அப்படி மட்டும் இல்லாமல் இதை ரகசியமாக காப்பாற்ற வேண்டியதான பொருளும் ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள்ல ரகசியமா இருக்கணும், பத்து பேருக்கு தெரியப்படாதுன்னா அதை கோடட் லாங்குவேஜில் சொல்லிப்போம், வேற விதமாக சொல்லிப்போம். ஆனா அப்படி காப்பாற்ற வேண்டியதான பொருளா இது, இது ரொம்ப ரகசியமா இது, அப்படி ஒன்றும் இல்லையே. நச்சா ஏதோ சத்மரூபேண வாக்கேன ரட்சணீயம் வஸ்து நாபி சப்தாந்தரேன புனப்புனருச்சமானம் சபோதம் சாத் இத்தேவம் வக்தும் யுக்தம். இல்லை சார், இது ரொம்ப சட்டில் திங், அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வெவ்வேறு விஷயம் நேராக சொல்லணும், மறைவாக சொல்லணும், இளமறைவாக சொல்லணும், அப்படி சொல்லணும் அப்படிங்கிறடா, அப்படி ஒன்றும் கஷ்டமாக ஒன்றும் இல்லையே. இது பலத்தை இருக்கு, நித்திய கர்மம் அப்படின்னா பலம் இல்லை, பண்ணாது பண்ணாத பாபம் உண்டு சொன்னாலே டைரக்டாக புரியுது. அப்படி ரகசியமாக பலமுறை சொல்ல வேண்டியதான விஷயமாகவும் ஒன்றும் இல்லை. கர்மண்யேவாதிகாரஸ்தே இத்யத்ர ஸ்புடகரஹா உக்தஹா அர்த்தஹா ನ ಪುನರ್ವಕ್ತವ್ಯೋ ಭವತಿ. ಇದನ್ನ ಕೇಳಿದ್ರು ಬಿಟ್ಟ ಕರ್ಮಣ್ಯೇವಾಧಿಕಾರಸ್ಥೆ ಮಾ ಫಲೇಶು ದಾಸನ. ಜೋಪಾರಪ್ಪ ನಿತ್ಯ ಕರ್ಮಾವೇ ಸ್ವಧರ್ಮತ್ತೇ ವಿಡಾಮಲಿ ಬಂದಿಕೊಂಡಿರಕ್ಕಣ ಅದಲ ತಾ ವಿಷಯ ಇದಕ್ಕೆ ತವರ ಫಲತ್ತೆ ಬಗ್ಗೆ ಆಸೆ ಪಡಾದೆ ಅಪಡಿನ್ನು ಕೇಳಿದ್ರು ಸುಲಿ ಅಜ್ಜನ சொன்னதே தேவ நித்திய கர்மா பண்ணினா பலமில்லை, பலம் இல்லாத போனாலும் அதை பண்ணணும், பண்ணாத போனாலும் பாபம். இதையே சார் திருப்பி சொல்லலாம். இதை கிளியரா இங்க சொல்லிவிட்ட கர்மண்யேவா அதிகாரஸ்தே இத்யத்ர ஸ்புடதரஹா உக்தஹ அர்த்தஹ ந புனர்வக்தவ்யோ பவதி சர்வத்ர ச பிரசஸ்தவ்யம் பிரசஸ்தம் போத்தவ்யம் ச கர்த்தவ்யமேவ ந நிப்ரயோஜனம் போத்தவ்யம் இது உச்சதே. உலகத்துல எங்கேயும் எது உயர்ந்ததோ அதை அறிந்து கொள்ளணும், எதனால பிரயோஜனம் உண்டோ அதை அறிந்து கொள்ளணும், அதான் செய்யணும். பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை செய்யறதுன்னு ஒண்ணும் இல்லை. ஆகையால் எது பிரயோஜனம் உள்ளதோ அதை தான் அறிந்து கொள்ளுமே தவிர இப்படிப்பட்டதான பதார்த்தத்தை அறிந்து லாபம் இல்லை. நச்ச வித்யாஜானம் போத்தவியம் பவதி. வித்யாஜானமான பதார்த்தம் எதா அறிய வேண்டியதா இருக்கா, அறியப்படுதா இருக்குமோ இல்லை. தத்பிரத்யவஸ்தாபிதஞ்ச அவஸ்தாபாசம். அதோட மித்யாஜானத்தினால ஏற்படக்கூடியதான அவஸ்தைகளை அறிந்து கொள்ளணும் என்கிறது நிர்பந்தம் இல்லை. ஆகையால் இதற்கு முன்னால இந்த கர்மண்ய கர்மையப்ப சேர்த்து நித்திய கர்மாவினால ஏற்படக்கூடியதான பலம் இல்லாததுனால அது அகர்மா என்றும் இப்படி எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு லாபமும் நமக்கு இல்லை. அது மித்யாஜானமா இருந்தாலும் சரி, கௌணஜானமா இருந்தாலும் சரி, அதனால லாபம் இல்லை. நச்ச நித்யானாம் அகரணாது அபாவாது பிரத்யவாயோத்பத்தி. அதோட மட்டும் இல்ல, சந்தியாவந்தன நித்திய கர்மாக்களை பண்ணாத போனா பாபம் வருதுன்னு சொல்லணும், அது தப்புண்ட. மீமாம்சக மதம் அது, நித்திய கர்மாக்களை பண்ணினால் அதனால பிரயோஜனம் இல்லை என்று சொல்றதும், நித்திய கர்மாக்களை பண்ணாத போனால் பாபம் வருது என்று சொல்வதும் அது பூர்வ மீமாம்சகாருடைய ஒரு எண்ணம். ஆனா வேதாந்திகள் என்ன சொல்றான்னு பார்க்கணும். நித்திய கர்மாக்களை பண்ணினால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றா பார்த்தேனா அது தப்பு. நித்திய கர்மாக்களை பண்ணினா மகத் பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம் இருக்கு? சித்த சுத்தி இருக்கு. சித்த சுத்தி வந்தா வேதாந்தன் சைடு திரும்புறான், சத்சங்கம் ஏற்படுகிறது, இப்பிறவியை அவன் சேமமாக முடித்து கொள்ள முடியும், மரபிறவி இல்லாத நிலையை அவன் அடைய முடியும். ஆகையால் நித்திய கர்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்று மீமாம்சகர் சொல்றது ஸ்வர்க்கம் போன்றதான பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். பிரயோஜனம்னு காமிய கர்மாக்களை பண்ணினோமே ஆனால் எப்படி ஸ்வர்க்காதி பிரயோஜனம் இருக்கோ அப்படி பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா நித்திய கர்மாவுக்கு ஒரே பிரயோஜனமே இல்லைங்கிற பத்தியில அது தப்பு. நித்தியகர்மத்தனக்கு மகத்தரமான பிரயோஜனம் உண்டு, சொர்க்காதிகளை விட உயர்ந்ததான பிரயோஜனம் உண்டு என்கிறது வேதாந்தர்களுடைய அபிப்பிராயம். ஆகையால் நித்திய கர்மாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுல அது தப்பு. அதே போல நித்திய கர்மாவை பண்ணாததுனால பாபம் வருதுங்கிறட இதுவும் தப்பு. ஏன் தெரியுமோனா, பகவானுடைய அபிப்பிராயம் இல்லாமையிலிருந்து ஒன்றும் பிறக்காது, இருக்கிற பொருள்ல இருந்தா பிறக்கும். இருக்கிற பொருள்னா மண் இருந்தா அதுல இருந்து குடம் வருது சுவாமி, பால் இருந்தா தயிர் வருது, பால் இல்லாம தயிர் வருமோ, மண் இல்லாம குடம் வருமோ? ஒரு இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் எங்கேயாவது பிறந்து உலகத்துல ஒரு திருஷ்டாந்தம் பார்த்திருக்கலாம் நீங்க. இருக்கிற பொருள்ல இருந்து இருக்கிற வேறொரு பொருள் வரலாம், அல்லது இருக்கிற பொருள் அப்படியே இருக்கலாம். ஆனால் இல்லாத பொருள்ல இருந்து ஒரு பொருள் பிறக்கிறதுங்கிறது இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது சந்தியாவந்தனம் பண்ணவே எனக்கூடியதான இல்லாத பொருள் இருந்து பாபம் எப்படி வரும்? நாசத்தோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. பகவான் சொல்லியிருக்கார், ந அசதோ வித்யதே பாவஹ. இல்லாத பொருளுக்கு இருத்தல் கிடையாது, அசத்தான பொருளுக்கு இருத்தல் கிடையாது. ந அபாவோ வித்யதே சதஹ, இருக்கிற பொருள் ஒரு நாளைக்கும் போகாது. அப்படி இருக்கும் காலத்தில் அபாவத்திலிருந்து பாபங்கிற பதார்த்தம் எப்படி வரும்? நான் அசத்தா அபாவத்திலிருந்து, நித்திய கர்மாவை பண்ணாத்திலிருந்து, அதுலேருந்து பாவகா எப்படி வரும் கர்மா? பாபம் எப்படி வரும்? சந்தியாவந்தனம் பண்ணாத போனால் பாபம் வருது வருதுங்கிற பயமுற்றுல எங்களை. சந்தியாவந்தனம் பண்ணாத போனால் பாபம் எப்படி வரும்னு எப்படி பறக்கும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. என்ன விளைவு சொல்லப்படாது. சந்தேகம் பண்ணலாம், பாபம்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனாலும் பண்ணலன்னு வச்சுங்களேன். ஆனா உண்மை என்ன, அபாவத்துல இருந்து பாவம் வராது. அப்ப அபாவத்துல சந்தியாவந்தனம் பண்ணலன்னா பாபம் வருதுங்கிறத என்ன சார் அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் வேற. ஏன்னா அவன் தலையில பாபம் இருக்கு, அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ண விடற. விஷயம் என்ன, அவன் பாப்பியா இருக்கிறதுனால அவனால சந்தியாவந்தனம் பண்ண முடியல. அதான் அர்த்தம் பிரத்யவாயம். பிரத்யவாயம் அர்த்தம் பிரத்யவாய சூச்சகம். இவன் பாபிஷ்டனா இருக்கான், ஆகையால் தான் இவனால சந்தியாவந்தனம் பண்ண முடியலை. ரொம்ப பேர் பாருங்க, பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, அதனால பண்ண முடியல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சேர்றது. ஒண்ணும் இல்லாத மாதிரி சோம்பேறி தானே வருது. சில பேர் சொல்லலாம், சந்தியாவந்தனம் மட்டும் பொருள் வெள்ளி தட்ட வச்சு வச்சுட்டு உட்காடுறேன், உட்கார்ந்து கேசவாயத்தான் சொல்ற காலத்துல நமக்கு ப்ராப்ளம் வந்து நின்று போச்சுங்கிறோம். இது என்ன பண்றது, இப்படி இருக்கிற வாழ்க்கெல்லாம் பண்ணணும்னு அவனுக்கும் இருக்கு, பண்ணக்கூடியதான சந்தர்ப்பங்களும் இருக்கு. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல ஏதோ வந்து தட்டி கழிச்சு விடுறது, அது போல இருக்கிறதுனா பாபம். அகுர்வன் வெஹிகம் கர்ம நிந்தி தஞ்ச சமாச்சரன் பிரசஜம் இந்திரியாணி நரப்பதனம் இருக்கதேங்கிற தர்மசாஸ்திரத்துல அந்த சத்ரு பிரத்தியம் போட்டதுனால இவன் தலையில இருக்கிற பாபத்தை காட்டுறது சந்தியாவந்தனம் பண்ண முடியாம இருக்கிறது. அப்படிதான் அர்த்தமே தவிர, சந்தியாவந்தனம் பண்ணாத போனால் பாபம் வருதுங்கிறது கிடையாது. மீமாம்சக மதத்துக்கு நம்ம மதத்துல இருக்கிற டிஸ்டிங்ஷன் புரியணும். மீமாம்சக என்ன சொல்ற, சந்தியாவந்தனம் பண்ணினேடையானால் அதுக்கு பலன் இல்லை. வேதாந்தி என்ன சொல்றார், சந்தியாவந்தனம் பண்ணினேயானால் உயர்ந்ததான பலம் இருக்கு. தாங்கள் சொல்ற மாதிரி ஸ்வர்க்கம்ங்கிற பலம் இல்லையே தவிர, இந்த ஜென்மாவை முடித்துக் கொள்ளக்கூடியதான எந்த ஒரு உயர்ந்ததான மோட்சம்ங்கிற பலம் இருக்கோ அதுக்கு சகாயப்படுத்துது. முதல்ல சித்த சுத்தியை இதுதான் கொடுக்கும். அதனால்தான் ஆச்சாரியால் சகர்மணாசம சித்திந்தது மாணவா, உன்னுடைய கர்மாவை பண்ணு கர்மாவை பண்ணுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, இதனாலதான் நீ மோட்சத்தை அடைய முடியும். சந்தியாவந்தனத்துக்கு உயர்ந்ததான பலம் இருக்கு, அவ பலம் இல்லைங்கிற நம்ம பலம் இருக்குன்னு சொல்லுவோம். சந்தியாவந்தனம் பண்ணாத போனால் பாபம் வந்து உன்னை ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்ற மீமாம்சகர். நாங்க என்ன சொல்றோம், போன ஜென்மம் அது இருக்கிற பாபத்தை காட்டுறதையா, நீ மகாபாபியா இருக்கேன்னு காட்டுறது, இனிமேலையா தெரிஞ்சுக்கொள், சந்த சத்துகளோட சேரு அப்படின்னு வாணி கொடுக்கறதுன்னு சொல்றோம் வேதாந்திகள். இது வேதாந்திகள் சொல்ற பட்சம்னா ஸ்ருதி அனுகூலம், வேதாந்திகள் சொல்ற பட்சம்னா பகவத்கீதாக்கு அனுகூலம். அப்ப மீமாம்சகாலம் பார்க்கலையா சார்னு சொல்லப்படாது, மீமாம்சகாலம் பார்த்திருக்கா. ஆனா ஜெய்மீ பகவான் என்ன சொல்லியிருக்கார், இப்படி சொன்னாதான் பிரவருத்தி வரும்னு அவர் சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் இருக்கார். ஒன்னும் கேட்கல எனக்கு. பிரிவில் தான் ஒர்க் பண்ணாம தடுக்கிறது. பிரிவில் சொல்லும் பொழுது அவனுக்கு போன ஜென்மாவில் என்னென்ன அபிப்பிராயம் இருக்கோ அந்தந்த அபிப்பிராய பிரகாரம் தான் நடந்துக்கிறான். அதற்கு பிறகு அதை ஜெயிக்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடியதான தோஷத்தை இவன் நிகிரகம் பண்ணணும். சாதாரணமா அவன் பிரகிருத்தினால போன ஜென்மாவில் என்னென்ன விதமாக அவன் மனசுல இருக்கோ அதுக்கு தக்கவாறு தான் அவன் ஈடுபடுகிறான். ஆனால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடியதான திறமை இவனுக்கு இருக்கு, அந்த திறமையை உபயோகப்படுத்துறது இல்லை. அவ்வளவுதான், அதை உபயோகப்படுத்தி அவன் வந்துடுறான். ஆனா அவன் உபயோகப்படுத்தாத பர்யந்தம் போன ஜென்மால பிரகிருத்தினால எப்படி இருக்கோ அப்படிதான் போறான். அதை உபயோகப்படுத்தி கொள்வதற்காகத்தான் சத்சங்கம் வேணும். அதான் சாதாரணமாக பேட்டுதான் பிரிவைன் பண்ணோம், அதுக்கு பிரிவில் பண்ணணுமே ஆனால் அதுக்கு சத்சங்கமும் இவனுடைய உயர்ந்ததான ஒரு கிருஷிக்கும் வேணும். அதனாலதான் கீழே இரண்டாம் அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது காமம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் அது புலன்களில் இருக்கு, மனசுல இருக்கு, அதை புத்தியினால சுயோஜனம் பண்ணணும். பிறகு அவரை அந்த ஆத்மாவை நினைத்து ஆத்மாவை பிடித்து கொண்டு காமத்தை பிரதிகேனம் ஞான விஞ்ஞான நாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாபி நித்யானாம் அகரணாது, நித்ய கர்மாக்களை செய்யாதனால் அபாவாத் பிரத்யவாயோத்பத்தி, அபாவத்திலிருந்து பிரத்யவாய உற்பத்தி வருமா வராது. நாசதோ வித்யதே பாவஹா இதி வசனாத், பகவத்கீதையில அசத்தா வித்தியதே பாவா, அசத்துக்கு பாவமானது இல்லை. கர்ம பண்ணாச்சுன்னா வந்து பாபம் வராது சொல்லியிருக்காரேப்பா. சார் கீதையில சொன்ன உபனிஷத்துல சொல்லியிருக்காரு, கதம் அசத சஜ்ஜாயேதா, கதம் எப்படி அசதா இல்லாத பொருள் வந்து சத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தர்சிதம் அசதா சஜ்ஜன்ம பிரஜேதா, அசா சதுஸ்பத்தியம் ருவதா அசதேவ சத்பவே சத்ய அசத்பவே இத்தித்தம் சியாத். சத்த அசத்த ஆயிடும், அசத்து சத்த ஆயிடும் சொன்ன மாதிரி ஆயிடும். நீங்க இப்படி நிச்சயமாக பண்ணாத போனால் பாப்பம், இது பலம் இல்லை, இது பண்ணாத போனால் பாப்பம் வருது, பண்ணினா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றது சரியில்லை. தத்தாபி அயுத்தம் சர்வ பிரமாண விரோதா, இவையெல்லாம் லோகத்தில் இருக்கிற ஒரு பிரமாணத்துக்கும் சரியா வரல. வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், பிரமாணபூர்வகமாக சொல்லணும். இது போல எங்கேயும் கண்டதில்லையே. நச்ச நிஷ்பலம் விதத்தியா கர்மசாஸ்திரம், அதோட மட்டும் இல்லை, சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு விதிக்கிறது. அஹரஹ சந்தியாமுபாசிதா அப்படின்னு விதிக்கிறது. வேதம் எப்பொழுது ஒரு மனுஷனை இந்த செயலை செய் அப்படின்னு விதிக்கிறதோ அப்ப அதுக்கு பலம் இருக்கணும். ஏன்னா வேதமே சொல்றது பலமில்லாத செயலை செய்யாதேங்கிறது. வேதமே சொல்றது நகொரியான் நிஷ்பலம் கர்மா, பலமில்லாதான கர்மாவே பண்ணாதீங்கோ. ஜலதாடனாதிபது, வாடியில் ஜலதத்தில் தப்பிட்டே இருப்பான், அதுபோல வேஸ்டான கர்மா பண்ணப்படாதுப்பா வாழ்க்கையிலேன்னு சொல்றது. அப்படி எந்த வேதமானது ஒரு மனுஷனே பிரயோஜனம் இல்லாததான செயலை பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கோ, அந்த வேதமே தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ண பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுமா, சொல்லுங்க பார்க்கலாம். நட நிஷ்பலம் விதத்தால் கர்மசாஸ்திரம் துக்கரூபத்வால் துக்கஸ்தித புத்திபூர்வகதையா காரியத்துவ அனுபவத்தே. என்ன இந்த ஒரு கர்மா பண்றதுன்னு எப்பொழுதுமே ப்ராப்ளம் தான் சார். எந்த செயலையும் அந்த செயலை நாம ஏன் பண்றோம், அதுக்கு சம் பிரயோஜனம் இருக்குன்னு தான் பண்றோம். பிரயோஜனம் இல்லாத ஒரு கர்மாவை பண்றதுன்னு கர்மாவை பண்றதே துக்கரூபம். துக்கரூபமான கர்மாவை அந்த துக்கமானது புத்திபூர்வகமாக இஷ்டப்பட்டு பண்றதுன்னு வருமா, வராது. தது அகரணேக வேதம் கர்மா பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அந்த துன்பத்தை துன்பத்தை கொடுக்கறது நமக்கு பண்ணும் பொழுது, ஆனா அதை பண்ணினா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். அதனால பண்றதும் கஷ்டம்தான், பண்ணாம இருந்தால் பாபம் வருது அதுவும் கஷ்டம்தான். இப்ப என்னன்னா மனுஷன் பண்ணுவான், பண்ணினா இப்பொழுதே துன்பம், பண்ணாத போனா பாபம் வருது இன்னொரு தரம் துன்பம். இப்படிதான் வேதம் சொல்லுமா. இப்ப நம்ம சந்தியாவதனம் பண்ணணும்னு வச்சுங்களேன், சந்தியாவதனம் பண்ணணும் இப்ப மழை காலத்துல காலம்பரை எழுந்து வடவட நடிக்கிண்டு சந்தியாவந்தனம் ஒரு மணி நேரம் பண்றது இரண்டு மணி நேரம் கட்டமா தான் இருக்கு. ஸோ சந்தியாவந்தனத்தை பண்றதுன்னு கட்டம், பண்ணாத விட்டுன்னா நாளைக்கு கட்டம். இந்த ரெண்டையும் சொல்லுமா வேதம், சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேதம் பண்ணி பாருங்க. ஆயால் நிஷ்பலம் விதத்தியா கர்மசாஸ்திரம் துக்கரூபத்வாத் துக்கஸ்தித புத்திபூர்வகதையா காரியத்துவ அனுபவத்தே தது அகரணேச, அது செய்யாத போனால் நரகபாத அபிபகமே, பண்ணாத போனால் நரகம் வருதுன்னு சொன்னதுனால அனர்த்தாயைவ உபயதாபி, பண்ணினாலும் பாபம் தான் துன்பம் தான், பண்ணாத போனாலும் துன்பம் தான். என்ன சார் நீங்க அர்த்தம் பண்றேன், அப்படி கரணே அகரணேச சாஸ்திரம் நிஷ்பலம் கல்பிதம் யார், அதோட மட்டும் இல்லை சுவாபிபகம விரோத, நீங்க ஒத்துண்டதே விரோதம் வருது. எப்படி நித்தியம் நிஷ்பலம் கர்மாய மோட்சபலாயி புருவத, நித்திய கர்மாவுக்கு பலம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என்ன சொல்லிருக்கு தெரியுமா, சபுத்திமான் மனுஷேடு சயுக்த கிருஷ்ண கர்ம கிரது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாள் சுலோகத்துல என்ன சொல்லுது, அசுபாத மோட்சரம் சொல்லியிருக்கு. ஸோ நித்திய கர்மாவுக்கு மோட்சம்னு பலம் நீங்களும் ஒத்துக்கிறேன், இங்க வந்து நித்திய கர்மாவுக்கு பலம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். என்ன சார் பூர்வாபர விரோதம், கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறட. என்ன அசுபான் மோட்சத்தை இருந்தாலும் முன்னாள் பதிமூணாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, இங்க வந்து நித்திய கர்மாவுக்கு பலம் இல்லைங்கிறேன். ஸோ நித்திய கர்மாவுக்கு பலம் இல்லைங்கிறது பலமா இல்ல மோட்சம்ங்கிறது பலமா, என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க. ஆகையா அந்த ஆச்சாரியர் நம்ம சாதாரணமா பார்த்துட்டு இருப்போம், பெரிய அனுமானங்கள்லாம் சொல்ல மாட்டேன், சாதாரணமான ஆர்குமெண்ட்ல எல்லாத்தையும் கேள்வி கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான் சுவாபிபகம் விரோதச்ச நித்தியம் நிஷ்பலம் கர்மா இத்தி அபிபகம்ய மோட்சபலாய இது புருவத தஸ்மா. ஆகையால் யதாஸ்ருத ஏவார்த்தா ಕರ್ಮಣ್ಯಕರ್ಮ ಇತ್ಯಾದೇ. ಆ ಹೇಳ ಕರ್ಮಣ್ಯಕರ್ಮ ಅಂತ ಎನ್ನ ಅರ್ಥ, ಆತ್ಮಾವದ ಒಂದು ಕರ್ಮವೂ ಇಲ್ಲೈ, ಶರೀರದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತೇನೆ ನೆನಸಿನ ಮೂಲಕ ಕರ್ಮ ಇರುತ್ತೆ ಅಪ್ಪಡಿನ್ನು ಎಂತ ಒಂದು ಅರ್ಥ ಸೊನ್ನೇನೋ அதுதான் சரியா இருக்கும். பூர்வாபர விரோதம் இல்லை, அதோட மட்டும் இல்லாமல் உபனிஷத்துக்கும் சரியாக போகும். தஸ்மாத் யதாஸ்வதேவ அர்த்தஹ கர்மண்ய கர்ம இத்யாதே அதாத வியாக்யாத அஸ்மாபிஹி ஸ்லோகம். ஆயால் இந்த ஸ்லோகம் அது மாதிரி வியாக்கியானம் பண்ணப்பட்டது. இதற்கு முன்னால விருத்திக்காரர்கள்லாம் இப்படி பலவிதமாக பகவத்கீதையை வியாக்கியானம் பண்ணினான். அவைகள்லாம் தப்புன்னு சொல்லி பூர்வாபர விரோதம் இல்லாமலும் அவுட் ஆஃப் தி கான்டெக்ட் எதுவும் இருக்கப்படாது. உபனிஷத்துல சொன்னதான எல்லா அம்சங்களும் இங்கே சரியா இருக்கணும் அப்படி ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிருக்கார். கர்மண்ய கர்ம யத்வசே என கோரிக்கையான ஸ்லோகத்துக்கு. அதனால கர்மண்ய கர்ம ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், கர்மணி லோக திருஷ்டியாக ஆத்மாவில் கர்மா இருக்கிறதாக கருதி கொண்டிருக்கக்கூடியதான தாங்களுக்கு அகர்ம எப்பசே வசுதா ஆத்மாவில் ஒரு விதமான கர்மாவும் இல்லை என்று அறியவும். அதே போல அகர்மணி சரீராதிகள்லாம் நான் வெறுமனை இருக்கேன் ஒரு வேலையும் செய்யலை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதும் அதுல கர்மா இருக்கு என்று நினைக்கிறோம். இது எப்படி, நாம வெறுமனை உட்கார்ந்திருந்த போதிலும் மரங்களெல்லாம் பின்னால ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ட்ரெயின்ல போகும் பொழுது மரங்கள் ஓடுகிறது என்று நினைக்கிறோம், ஆனா வசுதா மரங்கள் ஓடல நாம தான் ஓடிட்டு இருக்கோம். அதே விதமாகவே வெகு தூரத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் எட்டி பார்க்கிற வாழ்க்கை அவ நடக்கிற மாதிரி தெரியல. சோ அது மாதிரி ஒன்ன இன்னொன்னா பார்த்து கொண்டிருக்கோம். உண்மையான அறிவை நாம அனுபவிக்கணும் எடுத்துக்கொள்ளணும் என்கிறது இருக்கமையானால் உண்மையான அறிவினால சபுத்திமான்னு சொல்லலாம், சயுக்தான்னு சொல்லலாம், இதனால கிருதார்த்தனாரான்னு சொல்லலாம். அதோட மட்டுமில்ல அஜானம் எனக்கூடியதான அசுபத்துல இருந்து மோட்சணம் வருது என்கிறது சரியா பொருந்தும். இதான் அர்த்தம். இதை வச்சுக்கணுமே தவிர நித்திய கர்மாவை பத்தி இங்க பேசலை, நித்திய கர்மாவை பத்தி பேசின கான்டெக்ட் ஓவர் அப்படிங்கிற பதில் சொல்லியா அதான்
காமசங்கல்பவர்ஜிதாஜர்மாணம் சமாஹு பண்டிதம் அப்படின்னு சர்வே சமாரம்பாக இவன் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எல்லாமே காம சங்கல்ப வர்ஜிதாக என்ன பலம் வேணும் என்றோ இதற்காக நான் செய்கிறேன் என்றோ யார் செய்கிறானோ ஞானாத்மிதர்த்த கர்மாணம் இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ஞானம் வந்தாச்சு. அந்த ஞானத்தினால எல்லா கர்மாக்களும் எரிஞ்சு போயிடுது. தமாஹோ பண்டிதம் புதாக தம் அவரே புதாக புத்திசாலிகள் பண்டிதம் பண்டிதன் என்று சொல்கிறார்கள், ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஜீவன் முக்தி பலத்தை சொல்லக்கூடியது அடுத்ததான ஸ்லோகம்.